107.4 சமுதாய வானொலி. விவசாய தொழில்நுட்பங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஓர் அற்புத புரட்சி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, இன்றைய ஒளிபரப்பு நிகழ்ச்சியில் நாம் அறிந்து கொள்ளப் போவது தென்னையிலிருந்து கிடைக்கும் மதிப்பூட்டப்பட்ட பொருட்களை பற்றி. இந்நிகழ்ச்சியில் நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள உணவு பதன்செய் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பாலகிருஷ்ணன் அவர்கள். அவர்கள் கூறும் தகவல்களை கேட்டு பயன்பெறுவோம், வாருங்கள்.
அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் முனைவர் பாலகிருஷ்ணன், பேராசிரியர் மற்றும் தலைவர், உணவு பதன்செய் பொறியியல் துறை, வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர். நாம் இன்று பார்க்கப் போகும் தலைப்பு தென்னையிலிருந்து கிடைக்கும் மதிப்பூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள். தென்னை இந்தியாவின் பாரம்பரிய பயிர். தென்னையிலிருந்து கிடைக்கும் பொருட்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. இதனால் தென்னை கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படுகிறது. உலக அளவில் தேங்காய் அதிகம் விளையிருக்கும் நாடுகளில் இந்தியா 3வது இடத்தில் இருக்கிறது. இந்தியாவில் உற்பத்தியாகும் தேங்காயில் 48% உணவாகவும், 35% எண்ணெய் எடுக்கவும், 10% இளநீராகவும், மீதம் உலர்ந்த தேங்காய் தேங்காய்ப்பால், பாலாடை மற்றும் பிற பொருட்கள் தயாரிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. இந்தியாவில் அதிக அளவில் தேங்காய் உற்பத்தி செய்யப்பட்டாலும் தேங்காய் சார் பொருட்களை தயாரிப்பதற்கான முயற்சிகள் முழு அளவில் எடுக்கப்படவில்லை. நவீன தொழில்நுட்ப முறைகளை பயன்படுத்தி பன்முகமாக்கப்பட்ட பொருட்களை தயாரித்து அதை உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் லாபகரமாக விற்பனை செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டியது தற்போது மிகவும் அவசியமாகும். முதலில் நாம் தென்னை இளநீரை பற்றி பார்ப்போம். தென்னை இளநீர் மிகவும் சுத்தமான, சுவையான, புத்துணர்ச்சியூட்டும் இயற்கை பானம். தென்னை இளநீருக்கு நிறைய மருத்துவ குணங்கள் உள்ளன. ஆயுர்வேத மருத்துவத்திலும் இளநீர் முக்கிய பங்கு வகிக்கின்றது. 7 முதல் 8 மாத வளர்ச்சி பெற்ற இளம் தேங்காய்களில் சுமார் 300 மில்லி இளநீர் பானமும், அதில் 20 கிராம் சர்க்கரை மற்றும் 20 கிராம் பொட்டாசியம் கரைந்து இருக்கின்றன. இளநீரில் அதிக அளவு பொட்டாசியம், சோடியம், இரும்பு, பாஸ்பரஸ் ஆகியவை உள்ளன. கார அமிலத்தன்மை 4.5 ஆக உள்ளது. அதிக அளவு அஸ்கார்பிக் அமிலம் 2.2 முதல் 3.7 மில்லிகிராம் 1 மில்லிலிட்டருக்கு மற்றும் விட்டமின் பி பிரிவுகள் உள்ளன. இளநீரை பாலித்தீன் பைகள் மற்றும் அலுமினிய கேன்களில் பதப்படுத்தும் தொழில்நுட்ப முறையை மைசூரில் உள்ள DFRL அறிமுகப்படுத்தி உள்ளது. சாதாரண வெப்பநிலையில் 3 மாதம் வரையிலும், குளிர்பதனம் செய்யப்பட்ட அறையில் 9 மாதம் வரையிலும் சுவையும் மனமும் மாறாமல் இருக்கின்றது என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அடுத்து நாம் இளநீர் காயின் வழுக்கையிலிருந்து பண்டங்கள் தயாரிக்கும் முறையை பார்ப்போம். இளநீர் காயிலிருந்து கிடைக்கும் வழுக்கையில் அதிகளவு மாவுப்பொருள், நார்பொருள், புரதச்சத்து மற்றும் இதர ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. 8 மாத வயதுடைய இளநீர் காய்கள் பண்டங்கள் தயாரிக்க ஏற்றது. மிருதுவான இளநீர் வழுக்கையானது சுரண்டி எடுக்கப்பட்டு கனசதுர துண்டுகளாக வெட்டப்படுகின்றன. இந்த துண்டுகளை 1 முதல் 5% நீர்த்த சுண்ணாம்பு அல்லது 2% படிகார கரைசலில் 3 முதல் 5 நிமிடம் வைத்து, பின்னர் சுத்தமான தண்ணீரில் 4 அல்லது 5 முறை கழுவி, பின்னர் கொதிக்கும் நீரில் 5 நிமிடம் வைக்கப்படுகிறது. இதனால் வழுக்கை மிகவும் மிருதுவான தன்மை பெறுகிறது. பிறகு தண்ணீரை வடித்தவுடன் 50% சர்க்கரை ஒரு அடுக்கு விட்டு, ஒரு அடுக்கு மீது தூவிவிட்டு 24 மணி நேரம் கழித்து அதிலிருந்து வெளிப்படும் பாகை வடித்து எடுத்து அதனுடன் சர்க்கரை மற்றும் சிட்ரிக் அமிலம் சேர்க்கப்படுகிறது. இந்த பாகில் இளநீர் வழுக்கை துண்டுகளை போட்டு கொதிக்க வைத்து 24 மணி நேரம் ஆற வைக்க வேண்டும். பாகின் அளவு 70 முதல் 75 டிகிரி பிரிக்ஸ் அளவை அடையும் வரை இந்த முறை திரும்ப திரும்ப செய்ய வேண்டும். பின்னர் பாகை வடித்துவிட்டு வழுக்கை துண்டுகளை சுகாதாரமான முறையில் வெயில் அல்லது வெப்பக்காற்று உலர்த்தி மூலம் உலர்த்தப்பட்டு பாலித்தீன் பைகளில் அடைத்து விற்பனை செய்யப்படுகின்றது. இந்த பண்டங்கள் நுகர்வோரிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன. இளநீர் வழுக்கை பாட்டில்கள் மற்றும் கேன்களில் பதப்படுத்தும் தொழில்நுட்ப முறையை பிலிப்பைன்ஸ் அறிமுகப்படுத்தியுள்ளது. 8 முதல் 10 மாத வழுக்கை தேங்காயிலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டு துண்டுகளாக வெட்டப்படுகின்றன. 50 டிகிரி பிரிக்ஸ் சர்க்கரை பாகம் மற்றும் சோடியம் பொட்டாசியம் பைசல்பேட் சேர்ந்த கலவையுடன் சேர்த்து பாட்டில்கள் அல்லது கேன்களில் அடைக்கப்பட்டு 20 நிமிடம் 110 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு உட்படுத்தப்பட்டு பின்னர் ஆற வைக்கப்படுகின்றன. அடுத்து நாம் பனிப்பந்து இளநீர் செய்முறையை பார்ப்போம். 7 முதல் 8 மாத இளநீர் தேங்காயின் மேல்மட்டை மற்றும் ஓடு இரண்டும் இயந்திரத்தின் மூலம் கவனமாக நீக்கப்படுகின்றன. இந்த முறையில் கிடைக்கும் இளநீர் பனிப்பந்து ஐஸ்கிரீம் கிண்ணங்களில் வைக்கப்பட்டு, அடுத்து நாம் தென்னை வினிகரை பற்றி பார்ப்போம். வினிகர் ஊறுகாய் தயாரிப்பில் பாதுகாப்பு பொருளாகவும், பதனப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் தயாரிப்பில் ஒரு சுவையூட்டும் பொருளாகவும் பெருமளவு பயன்படுத்தப்படுகிறது. தேங்காய் நீரில் இருந்து கிடைக்கும் வினிகர் இயற்கை வினிகர் ஆகும். தேங்காய் நீருடன் 10% அளவிற்கு சர்க்கரை சேர்க்கப்பட்டு செறிவூட்டப்படுகிறது. செறிவூட்டப்பட்ட தேங்காய் நீருடன் சேக்ரோமைசிஸ் செர்விசே என்ற ஈஸ்ட் சேர்க்கப்பட்டு 4 முதல் 5 நாட்கள் நொதிப்படைய செய்யப்படுகிறது. பின்னர் கிடைக்கும் தெளிவான திரவம் வடிகுழாய் மூலம் வடித்து எடுக்கப்படுகிறது. வடித்து எடுக்கப்பட்ட திரவத்துடன் அசிட்டோபாக்டர் என்னும் பாக்டீரியா கலக்கப்படுகிறது. இதனால் நொதித்தல் நடைபெற்று ஆல்கஹால் கலந்த திரவம் கிடைக்கின்றது. இதை வினிகர் ஜெனரேட்டர் எனப்படும் வினிகர் உற்பத்தி கலனில் செலுத்தப்பட்டு நொதிப்படைந்த ஆல்கஹால் அசிட்டிக் அமிலமாக மாற்றப்படுகின்றது. இந்த முறையில் மின்சுழற்சி செய்வதன் மூலம் அசிட்டிக் அமிலத்தின் அளவு 4% அதிகரிக்கப்படுகிறது. இவ்வாறு கிடைக்கும் வினிகர் முதிர்ச்சியடைய வைக்கப்பட்டு பின்னர் பாட்டில்களில் அடைக்கப்படுகிறது. அடுத்து நாம் தேங்காய் எண்ணெயை பற்றி பார்ப்போம். தேங்காய் எண்ணெய் தென்னையிலிருந்து கிடைக்கும் மிக முக்கியமான பொருள். நமது நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் தேங்காய் எண்ணெயில் 46% சமையல் எண்ணெயாகவும், 14% தொழிற்சாலைகளில் வேதிப்பொருட்கள் தயாரிப்பிலும் பயன்படுத்தப்படுகின்றது. தேங்காய் எண்ணெயில் மற்ற எண்ணெய்களை காட்டிலும் அதிகளவு கிளிசரால் உள்ளது. தேங்காய் எண்ணெய் சோப்பு மற்றும் அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பில் பெரும்பங்கு வகிக்கின்றது. உணவு மற்றும் இனிப்பு தின்பண்டங்கள் தயாரிப்பில் பயன்படுகிறது. மருத்துவம் மற்றும் மருந்து தயாரிப்பில் உபயோகப்படுகிறது. தேங்காய் எண்ணெயிலிருந்து தயாரிக்கப்படும் ஆல்ஃபா குளோரிக் லாரிக் அமிலம் மற்றும் ஆல்ஃபா புரோமோ லாரிக் அமிலம் ஆகியவை சிக்கனமான மற்றும் தீங்கில்லாத பூச்சிக்கொல்லிகள் என்று ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்கின்றன. தேங்காய் எண்ணெயின் கொழுப்பு அமிலங்களுடன் மெத்தனால் சேர்த்து தயாரிக்கப்படும் மெத்தைல் எஸ்டர்கள் வாகன எரிபொருளாக பயன்படுத்தலாம் என்று ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்கின்றன. அடுத்து நாம் உலர்ந்த தேங்காய் துருவல் பற்றி பார்ப்போம். இனிப்பு பண்டங்கள் தயாரிப்பு, உணவுப் பொருட்கள் தயாரிப்பு, பிஸ்கட் மற்றும் கேக் தயாரிப்பில் அலங்கார பொருளாகவும் தேங்காய்க்கு மாற்றுப் பொருளாகவும் பயன்படுத்தப்படுகின்றது. அமெரிக்கா, கனடா, ஐரோப்பா, நெதர்லாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ், ஸ்பெயின், தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் அதிக அளவு உலர் தேங்காய் துருவல் இறக்குமதி செய்யும் நாடுகள். பிலிப்பைன்ஸ், இலங்கை, மலேசியா ஆகிய நாடுகள் 90% உலர் தேங்காய் துருவல் ஏற்றுமதி செய்கின்றன. 11 முதல் 12 மாதம் முதிர்ந்த தேங்காய் மட்டை மற்றும் ஓட்டிலிருந்து பிரிக்கப்படுகின்றது. மேல் தோல் கத்திகள் மூலம் சீவப்படுகின்றது. பின்னர் 2 துண்டுகளாக வெட்டப்பட்டு தண்ணீர் தனியை பிரித்து எடுக்கப்பட்டு சுத்தமான தண்ணீரில் கழுவப்படுகிறது. பின்னர் கொதிக்கும் தண்ணீரில் 1 முதல் 1.5 நிமிடம் அல்லது நீராவியில் 80°C வெப்பநிலையில் 5 நிமிடம் உட்படுத்தப்படுகின்றது. பின்னர் தேவையான சிறு துண்டுகள் துருவல்களாகப்பட்டு ஈரப்பதம் 2.5% குறையும் அளவு சுகாதாரமான முறையில் வெப்பக்காட்டு உலர்த்திகள் மூலம் உலர வைக்கப்பட்டு பாலித்தீன் பைகளில் அடைக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. இந்தியாவில் 8000 முதல் 9000 தேங்காயிலிருந்து சுமார் 1000 கிலோ உலர் தேங்காய் துருவல் கிடைக்கின்றது. அடுத்து நாம் நட்டாடி கொக்கோ என்ற பொருளை பார்ப்போம். கொப்பரை மற்றும் உலர் தேங்காய் துருவல் தயாரிக்கும் தொழிற்சாலைகளில் தேங்காய் நீர் பயன்படுத்தப்படாமல் வீணாகிறது. இந்த தேங்காய் நீர் வடிக்கப்பட்டு கொதிக்க வைத்து குளிர வைக்கப்படுகின்றது. இந்த தேங்காய் தண்ணீருடன் 10% சர்க்கரை, 1% கிளைசியல் அசிட்டிக் அமிலம் சேர்க்கப்படுகின்றது. அதனுடன் அசிட்டோபாக்டர் ஜைலீனியம் சேர்க்கப்பட்டு இந்த கலவை சதுர வடிவ தட்டுகளில் ஊற்றி சுமார் 30° வெப்பநிலையில் 2 முதல் 3 வாரங்கள் வரை கலைக்கப்படாமல் வைக்கப்படுகிறது. ஜெல்லி போன்ற பொருள் உருவாகி மேல் பகுதியில் மிதக்கும். நெட்டாடி கொக்கோ தண்ணீரில் நன்கு கழுவி பின்னர் சதுர துண்டுகளாக வெட்டப்பட்டு கொதிக்கும் தண்ணீரில் 5 முதல் 10 நிமிடங்கள் வைத்திருந்து பின்னர் தண்ணீர் வடித்து எடுக்கப்படுகின்றது. நேட்டாவுடன் சம அளவு சர்க்கரை சேர்த்து கொதிக்க வைக்கப்படுகின்றது. 24 மணி நேரம் வைத்திருந்து பின்னர் திரும்பவும் கொதிக்க வைக்க வேண்டும். சர்க்கரையானது நேட்டாவில் முழுவதும் ஊடுறும் வரை திரும்ப செய்து பின்னர் சர்க்கரையை வடித்து ஆற வைத்து பாலித்தீன் பைகள் மற்றும் பாட்டில்கள் மற்றும் கேன்களில் அடைக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. அடுத்து நாம் தேங்காய் பால் மற்றும் தேங்காய் கிரீமை பற்றி பார்ப்போம். நன்கு முற்றின தேங்காயிலிருந்து தேங்காய் பால் பிழிந்து எடுக்கப்பட்டு பதப்படுத்தப்பட்டு கேன்கள் மற்றும் டெட்ராபேக்குகள் அடைத்து விற்பனை செய்யப்படுகின்றது. தேங்காய் பாலிலிருந்து பவுடர் தயாரிக்கும் சிறந்த முறை அறிமுகப்படுத்தி உள்ளது. 2000 தேங்காய்களிலிருந்து சுமார் 99 கிலோ தேங்காய்பால் பவுடர் இந்த முறையில் கிடைக்கின்றது. நன்கு முற்றின தேங்காயுடன் 1:1 அளவில் தண்ணீர் சேர்த்து தேங்காய்பால் இயந்திரங்கள் மூலம் பிழிந்து எடுக்கப்படுகின்றது. மிகவும் அடர்த்தியான தேங்காய்பாலுடன் ஃபுட் அடிட்டிவ்ஸ் என்று சொல்லப்படும் பொருட்கள் சேர்க்கப்படுகின்றன. தேங்காய் கிரீம் 10 நிமிடங்கள் 95°C வெப்பநிலைக்கு உட்படுத்தப்பட்டு பிறகு கேன்களில் அடைக்கப்பட்டு பதப்படுத்தப்படுகின்றது. தேங்காய்பால் பிழிந்த பின்னர் கிடைக்கும் தேங்காய் துருவல் வெப்ப உலர்த்திகள் மூலம் ஈரப்பதம் 3% வரை குறைக்கப்பட்டு தேங்காய் பர்ஃபி, தேங்காய் பண்டங்கள், சட்னி பவுடர் தயாரிக்க உபயோகப்படுத்தப்படுகின்றது. 1000 தேங்காய்களிலிருந்து சுமார் 2000 கிலோ தேங்காய் கிரீம் மற்றும் 500 கிலோ தேங்காய் பவுடர் நமக்கு கிடைக்கின்றது. ஸோ இதுவரை நாம் தேங்காயிலிருந்து கிடைக்கப்படும் மதிப்பூட்டப்பட்ட பொருட்களை பற்றி பார்த்தோம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருப்பின் நீங்கள் எங்களது உணவு பதன்சை பொறியியல் துறையை தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது தென்னையிலிருந்து கிடைக்கும் மதிப்பூட்டப்பட்ட பொருட்களை பற்றி முனைவர் பாலகிருஷ்ணன் அவர்கள் இந்நிகழ்ச்சியில் விரிவாக எடுத்துரைத்துள்ளார். இத்தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.